ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்னென்றைக்கும் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கு மறுபடியும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் இன்னொரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:8 ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் சொல்லும் போது அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே வேர்ட் ஆஃப் நாலேஜ். இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் குறித்து இன்னைக்கு நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அக்சால் தன்னுடைய தகப்பனிடத்துல கேட்கிறாள், எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தீர், எனக்கு செழிப்பையும் தாரும். இதெல்லாம் தான் செழிப்பான ஆசீர்வாதம். உலகத்துல இருக்கிற இந்த உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் அவைகள் நமக்கு தேவை. அது வேண்டாம் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை, அது நமக்கு தேவை. ஆனால் அதோடு கூட இணைந்த செழிப்பான ஆசீர்வாதமாகிய இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருக்குமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய எதிர்கால வாழ்க்கைகள் மிகவும் லகுவாக மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால் இவைகளை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக 15 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லி வருகிறேன். இவைகளை நீங்கள் எழுதி வைத்து ஆண்டவரே இவைகளை எங்களுக்கு தாருமோப்பா என்று சொல்லி கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, இது விசேஷமாக இந்த வரம் நமக்கு வேண்டும் என்பது எதற்காக என்றால், வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் தேவனை பற்றிய ரகசியங்களையும் நம்முடைய எதிர்கால ரகசியங்களையும் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த வரம் மிகவும், இந்த கிஃப்ட் உதவியாக இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனை குறித்த ரகசியங்கள், நம்முடைய ஆண்டவரை குறித்த ரகசியங்கள், வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வேத வசனங்களை குறித்த ரகசியங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ரகசியங்கள் தான் இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லுவது. இது மிகவும் ஒரு கிறிஸ்தவருக்கு அவசியமான ஒரு காரியம். ஒரு சாதாரணமான கிறிஸ்தவனாக கடந்து போக விரும்பினால் இது பிரச்சனை இல்லை. ஒரு டெய்லி, அதாவது ஒரு பெயர் கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்கள் பாருங்கள், நேம் ஷேக்காக அவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு இது அவசியம் இல்லைதான். ஆனால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனாக நான் தேவனோடு உறவாட வேண்டும், தேவனை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இது மிக 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 அவசியம். நான் தேவனை அறிய எத்தனை பேருக்கு வாஞ்சியா இருக்கிறது, தேவனை குறித்து அவருடைய ஆழங்களை நான் அறிய விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனை அறிகிற அறிவு இந்த உலகத்துல அதுதான் சிறந்த அறிவு. ஏனென்றால் நம்ம இந்த உலகத்துல வாழப்போகிற காலங்கள் கொஞ்ச காலங்கள் தான். அந்த காலங்கள் முடிந்த பின்பு யுக யுகமாய் எவர் அண்ட் எவர் இட்டர்னலி நம்ம வாழப்போகிறது எங்க அப்படின்னா பரலோகத்துல. சோ அவருக்கு குறித்த அறிவு நமக்கு எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கிறதோ அவ்வளவு தூரம் யூ கேன் கெட் க்ளோசர் வித் ஹிம், அவரோடு நெருங்கி நீங்க வாழ முடியும். சோ ஈச் அண்ட் எவ்ரி கிறிஸ்டியன் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தேவனே எனக்கு உண்மை குறித்த அறிவை நீங்க எனக்கு தரணும் தகப்பனே, இது உண்மை குறித்த அறிவை எனக்கு தரணும். இதுல இன்னொரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இது என்ன எதற்காக ஆண்டவர் இந்த வரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இட் வாஸ் கிவன் ஃபார் த ஸ்பெசிபிக் பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் டிவைன் ரெவலேஷன். ஒரு ஸ்பெசிபிக்கா, ஒரு தெளிவான ஒரு சில தெய்வீக வெளிப்பாட்டை, டிவைன் ரெவலேஷன்ஸ் இருக்கும், அந்த அந்த ரெவலேஷன்ஸை கரெக்டா அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த வரங்களை கொடுக்கிறார். சில நேரங்களில் சில சிச்சுவேஷன்ல சில ரெவலேஷன் நமக்கு தேவை, சில நேரங்களில் சில வசனங்கள்ல சில ரெவலேஷன்கள் தேவை, சில நேரங்கள்ல நம்ம கடந்து போகிற பாதைகள்ல கூட எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சில ரெவலேஷன்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. சில நேரங்களில் இது சிலருக்கு மிகவும் அதிகமாக வெளிப்படும். என்னுடைய தாயார் ஜீவனோடு இருந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இத இப்படி பண்ணாத, இப்படி பண்ணுறீங்கன்னா இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உண்மையாகவே சொல்லப்போனா ரொம்ப படித்தவங்க கிடையாது, அந்த காலத்துல 3rd class வரைக்கும் தான் படித்தவங்க. ஆனால் இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் சில காரியங்களை எனக்கு சொல்லி அப்படியே ஆகும், நான் பார்த்துருக்குறேன், அதை மீறி நான் நடந்தாலோ செய்தாலோ அது அப்படியே நடக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, தான் நான் உனக்கு முதல்ல சொன்னேன் இது இப்படி ஆகும் அப்படின்ட்டு. அது மாதிரிதான் அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிறவைகள், நிகழ்காலங்களில் சூழ்நிலைகளில் என்னவாய் இருக்க போகிறது என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய இந்த வரம் வேண்டும் ஆண்டவரே என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டு எப்படி செயல்படும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இது நமக்கு உதவியாயிருக்கிறது. இனி தேவனை குறித்த சில தகவல்கள், சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு ஒரு சகோதரன் ஒரு நாள் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் இப்படி சொன்னார், பாஸ்டர் எனக்கு எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே பயமா இருக்குது. அப்போ அவரு நான் கேட்டேன், ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அவர் பட்சிக்கிற அக்னி, நான் இந்த மாதிரிலாம் தப்புலாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னை அவர் என்னைய இப்படியெல்லாம் பண்ண போறாரு, எனக்கு இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்க போறாரு அப்படின்னு ஆண்டவரை குறித்து ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங்க மட்டும்தான் வச்சிருக்கிறார். ஆண்டவரை வந்து அவர் இப்படி பாக்குறாரு, அவர் என்னை சீக்கிரமா என்னை கொல்ல போறாரு, என்னை தண்டிக்க போறாரு, என்னை நரகத்துல கொண்டு போய் விட்டுற போறாரு, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு எடுத்து சொல்லும் போது புரிந்து கொண்டார். அப்படி இல்லை, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படிங்கிறத அவருக்கு வெளிப்படுத்தி அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது, ஓ நம்முடைய ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட காரியம்லாம் இருக்கிறதா? அதற்கு காரணம் சில குறிப்பிட்ட சபைகளில், சில குறிப்பிட்ட இடங்களில் ஆண்டவருடைய அந்த ஒரு கண்டமினேஷனான சில காரியங்களை மாத்திரம் சொல்லி சொல்லி அவங்களை அதை புரிந்து கொள்ள முடியாமல் பண்ணி விடுகிறார்கள். ஆகவே சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். இவைகளை நீங்கள் எழுதி வைத்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எனக்கு கிரியை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வசனத்தின்படி ஜெபிக்கலாம். சங்கீதம் 119:18 சாம்ஸ் 119:18 தாவீது சொல்றார், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும் ஆண்டவரே. தட்ஸ் அ பிரேயர். உம்முடைய வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த அதிசயங்களெல்லாம் நான் அறிஞ்சிக்கணும்பா, அதுக்கு எனக்கு உம்முடைய கிருப வேணும், என் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. இந்த வேதத்துல எத்தனையோ ரகசியங்கள், அற்புதங்கள் இருக்குது பாருங்க. 2000 வருடமா ஒரே புக்கு தான், 2000க்கும் மேற்பட்ட வருடங்கள், பழைய ஏற்பாடு காலங்கள், புதிய ஏற்பாடு, ரெண்டு ஆகமங்களையும் சேர்த்து எத்தனை வருடங்கள், எத்தனை சந்ததி, எத்தனை வித்தியாசமான காலகட்டங்கள் அத்தனையும் கடந்தது. வேத புஸ்தகத்துல மாற்றமே இல்லை பாருங்க, அது அங்கேயே தான் இருக்குது. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு வசனம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமா வெளிப்பாட்டை கொடுக்கும், அடுத்த நாள் இன்னொரு விதமா வெளிப்பாட்டை கொடுக்கும், இன்னொரு விதமாக இன்னொரு நாள் வெளிப்பாட்டை கொடுக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சில நேரத்துல ஒரு வசனத்தை வச்சு பல முறை பல விதமாக பிரசங்கங்களை எடுத்திருக்கிறேன். ஆச்சரியமா இருக்கும் எப்படி இப்படிப்பட்ட ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். சோ அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 2 Corinthians 2:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது. எனக்கு ஸ்தோத்திரம், அவரை அறிகிற அறிவை வாசனையை எல்லா இடங்களிலும் நீங்க வெற்றி சிறப்பதற்கு, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் வாழுவதற்கு, He should reveal himself. அவரை அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு உண்மை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அதனால்தான் நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்துல ஒரு பாடல், அதற்கு முன்பதாக சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பாடின பாடல், பழைய கவிஞன் எழுதின பாடலை அவர் பாடியிருப்பார், உன்னை எனக்கு காட்டையா அப்படின்னு சொல்லி. அந்த பாடலை நீங்க ஒரு தடவை யூடியூப்ல கூட கேட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அது தேவனை குறித்து அறிகிற அறிவுக்கு மிகவும் பிரயோஜனமானது. 2 Corinthians 10:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகளாய் இருந்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு இடையூறாக சில நமக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்கு உள்ள இருக்கிறதான எண்ணங்கள், சிந்தனைகள், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே சிறைப்படுத்தி தேவனை அறையணும் நான் அப்படின்னு பவுல் பேசுறாரு. ஒரு அருமையான வசனங்கள் தெரியுமா, இதெல்லாம் நோட் பண்ணி வைத்த ஆண்டவரே இதுல எனக்கு கிருபை தாருங்கப்பா. இன்னொரு வசனம் Romans 11:31 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம் அறிவு, இதெல்லாம் அவருடைய ஆழத்தை வந்து எந்த மனுஷனால கண்டுபிடிக்க முடியும். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராய முடியாதவைகள். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த கிஃப்ட், இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் எனக்கு நீங்க தரணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அப்பதான் அவருடைய ஞானத்தை அறிய முடியும், அவருடைய அறிவை அறிய முடியும், அவருடைய நியாய தீர்ப்புகளை அறிய முடியும், அவருடைய ஆழம், அவருடைய நீளம், உயரம், இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இது நமக்கு உதவியா இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3:19 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 3:19, அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அவர் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். நானும் இந்த காலில் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. இந்த ஜெபத்துல வருவதற்கு முன்பதாக கூட நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த ஜெபத்தில் வருகிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாருங்கப்பா. ஒருவேளை நான் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வைத்து இன்னைக்கு கால வேளையில ஆண்டவர் உங்களை இப்படி நடத்துவார், இப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொன்னா கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு, அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக தேவனுடைய பரிபூர்ணத்துல நீங்க நிறையப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய வாஞ்சை. அதை நீங்க அதுல நிறைந்து அதுல நீங்க ஆழமான அந்த அறிவுக்குள்ள கடந்து போனால் இந்த உலகத்துல இருக்கிற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றில்லாம போயிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு கிருபையை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாஞ்சியுங்கள். ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு 1-2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை வைத்து நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லி தருகிறேன். ஸோ அது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு முறை நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே எனக்கு உண்மை வெளிப்படுத்தி தாருங்கப்பா, இது உங்களுடைய வார்த்தைகள்ல எவ்வளவு வல்லமா இருக்குது எனக்கு சொல்லி தாருங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமா இருக்குது, தேவனுடைய வார்த்தை வல்லமை மிகுந்தது. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? இந்த வார்த்தை ஒவ்வொன்றிலையும் எவ்வளவோ வல்லமை இருக்குது, எவ்வளவோ அதுக்குள்ள அடங்கி இருக்குது. நான் கேட்டுட்டே இருந்தேன், அன்றுவரே எனக்கு நீங்க வார்த்தைகளை சில நேரம் தர்றீங்க, ஆனா அது எவ்வளவு வல்லமுள்ளது, எவ்வளவு பவர்ஃபுல் வேர்ட் அப்படின்னு எனக்கு காண்பீங்கப்பா அப்படின்னு நான் ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு உணர்வை ஆவியானவர் உடனே கொடுத்தார். அது என்ன தெரியுங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 ஒன்று இல்லை, வெரி சிம்பிள். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எனக்கு காண்பிச்சார். நான் உடனே அதை ஓபன் பண்ணி, அது ஒரு உணர்வு தாங்க, இந்த உணர்வுல தான் ஆண்டவர் நம்மோடு வெளிப்படுவார். இந்த உணர்வு எனக்குள்ள வந்துச்சு. நம்ம சிலர் சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார் பேசினார் அப்படிங்கிறது, அது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு எனக்குள்ள வந்ததும் நான் அந்த பகுதியை எடுத்து வாசித்துட்டு இருந்தேன். அதுல சொல்லப்பட்டிருக்குது, தேவன் வெளிச்சம் உண்டாக்கிடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அப்படி வரிசையா வாசித்து வரும்போது ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாயிடுச்சு. ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, அந்த கடலுக்குள்ள இருக்கிற மீன் அப்புறம் அந்த உயிரினங்கள்லாம் உண்டாயிடுச்சு. இதை நான் வாசிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் என்கிட்ட உனக்குள்ள இன்னொரு உணர்வை கொடுக்குறாரு. எப்படின்னா, நீ என்னுடைய வார்த்தையின் வல்லமே தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டல இங்க பாரு, நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பாரு. ஒரே ஒரு வேர்டு, அந்த ஒரு வேர்டுக்குள்ள எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாரு. அப்படின்னா என் உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அறியாம ஒரு எனக்குள்ள ஒரு மகிமையான ஒரு மாற்றம் வருகிறத நான் பார்த்தேன். ஏன்னா அந்த ஒரு வேர்டு தாங்க, அந்த ஒரு வேர்டுக்குள்ள எத்தனை விதமான மீன் இனங்கள், ஒரு வேர்டுக்குள்ள எத்தனை விதமான மரம் செடி கொடிகள். இத்தனை வருஷம் ஆகியும், 2000 மேல ஆகி போச்சு, இயேசு கிறிஸ்து வந்து போய் உலகம் உண்டாகி, சயின்ஸ் சொல்லுது வெளிப்படுத்துவார். ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயமா. அவருக்கு அது லேசான காரணம், சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. மரஞ்செடி கொடியெல்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு, உங்களுக்கு புரியபடி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன். ஊரும் பிராணிகளும் கடலுக்குள்ள நீந்துறவைகளும் பறக்கிறவர்களும் உண்டாகட்டும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன செல்ஸ் இருக்குது, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, ஐயோ, ஒரு மனுஷன் மண்டம் உள்ள குழம்பி போயிடும். ஒரு வார்த்தை தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் ஆகிய பவுலுக்கு ஒரு நாள் வெளிப்படுத்தி காமிக்கிறார் பாருங்க, ஆபிரகாமின் ஃபெய்த்தை குறித்து. அது நீங்க ஹீப்ரு சாப்டர் 11 வெர்சஸ் 18 அண்ட் 19 நீங்க அதை நோட் பண்ணி வச்சுட்டு பின்னால நீங்க வாசித்து பாருங்க. ஹீப்ரு சாப்டர் 11 வெர்சஸ் 18 அண்ட் 19ல ஆபிரகாம் எப்படி துணிஞ்சான் தன்னுடைய பையனை பலி செலுத்துவதற்கு அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அவர். He was ready to give sacrifice. அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றாரு, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். இது பவுலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. நான் கூட பல நேரங்களில் யோசிச்சேன், எப்படி தன்னுடைய சொந்த பையனை பலி செலுத்துறதுக்கு இவன் ஆயத்தம் ஆயிட்டான் அப்படின்னு யோசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா காமிச்சு கொடுக்குறாரு, இல்ல இல்ல அவனுக்கு தெரியும் வாக்கு தத்தம் இருக்குது. 100 வயசுல எனக்கு குழந்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் அவனை பலி செலுத்தினா உயிரோட எழுப்புவாருங்கிறத அவரால் முடியும். இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம் அப்படிங்கிறத பவுலுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். இதுதாங்க அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ். நான் சில நேரங்கள் அந்த பகுதியை குறித்து நான் ரொம்ப தியானிக்கிற நேரங்கள்ல கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒரு முறை நான் ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது தான் தெரிய வந்துச்சு, அது ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, ஈசாக்க பலி செலுத்தும் போது அதுல தமிழ்ல எழுதிருக்குது பிள்ளையாண்டான்னு எழுதிருக்குது. நம்மளும் உடனே நினைச்சுக்குவோம் பிள்ளையாண்டான்னா ஒரு 4 வயசு பையன் போலன்னு நினைச்சுக்குவோம். இல்ல இல்ல, ஈசாக்கு பிள்ளையாண்டான் கிடையாது. அவனுக்கு ஒரு 25-30 வயசு இருந்துட்டு இருக்கும் அவனை பலி செலுத்த கூட்டிட்டு போயிருக்கும் போது. இது ஆண்டவர் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு பாருங்க. ஏன்னா ஒரு மனுஷனை துண்டு துண்டா வெட்டி அவன் ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலாங்கன்னா மினிமம் 50 கிலோ உட்டு வேணும், 50 கேஜி மினிமம் வேணும். அந்த 50 கேஜி உட்ட ஆபிரகாம் யார் தலைமையில வச்சு தூக்கிட்டு போயிருக்கிறான் தெரியுமா? பைபிள்ல வாசித்தா தெளிவா எழுதிருக்குது, ஈசாக்கு மேலதான் வச்சு எழுதிட்டு போயிருக்க. இது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அழகா ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு பாருங்க. அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா அவன் பிள்ளையாண்டான் இல்ல, அவன் பெரியவன் தான். அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட 30 இருந்திருக்கும். இனி இந்த 30 வயசா இருந்திருக்கும் போது அவனை கட்டி இந்த கிழமை எப்படி தூக்கி மேல வச்சிருப்பான் அப்படின்னு நான் ஒரு நாள் யோசித்து ஆண்டவர் எனக்கு இப்படி காண்பிச்சு கொடுத்தாரு. கண்டிப்பா ஆபிரகாம் 130 வயசு, இவனுக்கு 30 வயசு எப்படி இருந்திருக்கும்? அதையும் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி யோசித்தேன். ஆபிரகாமுக்கு ஒத்தைக்கு ஒரு பையன், அதுவும் அதுல சொல்லப்பட்டிருக்குது உன்னுடைய ஏக சுதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹிந்தியில வாசித்தா இக்லாத்தா பேட்டா அப்படின்னு எழுதிருக்குது, ஒரே குமாரன் அப்படின்னு எழுதிருக்குது. அந்த குமாரன் 100 வயசுல சாராளுக்கு 90 வயசுல கிடைச்ச குழந்தைய எப்படி ஊட்டி வளர்த்துருக்கோம் அந்த அம்மா. 30 வயசு வரைக்கும் ஊட்டி ஊட்டி, நம்ம சும்மா சாதாரணமா 3 பிள்ளைகள் இருந்தாலும் சில தாய்மாரு எப்படி ஊட்டி உழைச்சி பண்ணு மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த பையனுக்கு அந்த அம்மா ஒத்த பையன் இருந்ததெல்லாம் கொடுத்து கொடுத்து, ரொட்டியோ என்னமோ அந்த ஈஸ்டர்ன் சைட்ல என்னென்ன ஃபுட்டோ அதெல்லாத்தையும் விதவிதமா சமைச்சு ஒத்தைக்கு ஒரு பையன் அப்படி ஊட்டி வளர்த்துருப்பாங்கல்ல. நான் நினைக்கிறேன் ஈசாக்கு குண்டா இருந்திருப்பான் நினைக்கிறேன். என்ன ஒத்தைக்கு ஒரு பையன்ல நல்லா ஊட்டி வளர்த்துருப்பாங்க. அவனை தூக்கி இந்த கிழவரை எப்படி தூக்கி மேல வச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் நல்லா அவன் பையனை அழகா வளர்த்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் சொல்லியிருப்பான், அப்பா என்னதான பலி செலுத்தணும் பரவாயில்ல நானே ஏறி படுத்துக்கிறேன் நீங்க என்ன கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் அப்படிங்கிறது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் வாட் ஆண்டோர் நமக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொடுக்குற வெளிப்பாடு. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வி நீட் இட். இதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு காரை தாருங்க, பஸ்ஸை தாருங்க, எனக்கு ட்ரெயினை தாருங்கன்னு கேட்கறத விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜை தாருங்கன்னு கேளுங்க. யூ வில் என்ஜாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க, எனக்கு வேணும் இப்படிப்பட்ட தெளிவு எனக்கு வேணும்னு விரும்புகிறவங்க ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட தெளிவுகளை உங்களுக்கு தருவாராக. பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, வி நீட் எ ரெவலேஷன் லார்ட். இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கு ரெவலேஷன் இல்லாதபடினால சில நேரங்களில் சில மனிதர்களை டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, சில மனிதர்களை தேடி போக வேண்டியது இருக்குது. அது ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாடை நீர் கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வெளிப்பாடை நீர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அதனால் நீர் யார் என்று கண்டுகொள்ளவும், நீர் எப்படிப்பட்டவர் என்று கண்டுகொள்ளவும், நீர் எவ்வளவு மேலானவர் என்று அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவியாயிருக்குமே. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையிலே என் மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து குழம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷித்த கிருபை கர்த்தர் தாரமப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் மக்கள் தருகிறோம். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.